திருச்சிற்றம்பலம் சைவம் டாக்டரின் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமந்திரம் யான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. எல்லாமுள்ள சிவபெருமான் திருவடியை சிந்தித்து மனம் மொழி மெய்களால் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களை வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைக்கு பெருமைமிகு செந்தமிழ் சிவ ஆகமமாகிய திருமந்திரத்திலே பாயிரம் என்ற தலைப்பில் உள்ள சில செய்திகளை, இறைவன் உணர்த்தியதை நாம் இன்று சிந்திப்போம். பாயிரம் என்று சொல்லுகின்ற பொழுது அது முன்னுரையாகவும் அதே நேரத்தில் வரலாறாகவும் இருக்கும். பாயிரம், பொது பாயிரம் என்ற ஒன்று உண்டு, சிறப்பு பாயிரம் என்ற ஒன்று உண்டு. பொது பாயிரம் என்று சொன்னால் நூலை பற்றிய பொதுவான ஒரு முன்னுரையை கொடுப்பது, நூலுக்குள்ள பொதுநிலை. சிறப்பு பாயிரம் என்று சொன்னால் நாம் எந்த நூலை பற்றி பேசுகின்றோமோ அந்த நூலில் இருக்கக்கூடிய செய்திகளை சுருக்கமாக ஒரு அறிமுக உரையாக முன்னுரையாக கொடுக்கப்படுவது சிறப்பு பாயிரம். அந்த சிறப்பு பாயிரத்தில் தான் இன்று பேசுகின்றோம். இப்போ திருமந்திரத்தில் 9 தந்திரங்களில் நாம் சிந்திக்கப் போகின்ற செய்தியை சுருக்கமாக சொல்லக்கூடிய பகுதி இது. இந்த திருமந்திரம் ஆசிரியப்பாவினால் அருளப்பட்ட நூல். இதில் உள்ள அத்தனை பாடல்களுமே ஏகாரம், ஏகாரத்தில் முடியும். இது இரண்டும் இந்த நூலுக்குள்ள ஒரு சிறப்பு. பொதுவாக இந்த திருமந்திரத்தை பற்றி நான் அடிக்கடி கூறுவது உண்டு. இது 4 வரிகள் இருந்தாலும் இந்த முதல் வரியானது சற்று எளிமையாகவும், இரண்டாவது வரி அதைவிட சற்று கடினமாகவும், மூன்றாவது பகுதி அதைவிட கடினமாகவும், 4வது வரி அதைவிட கடினமாகவும் படிநிலையில் அமைக்கப்பட்டிருக்கும். அதாவது சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற படிநிலை போல அந்த பொருள் விளக்கக்கூடிய தன்மை இந்த 4 வரிகளிலுமே இருக்கும். அதனுடைய அடியொட்டித்தான் இந்த 3000 பாடல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் முதல் பாடலிலே இந்த பாயிரம், அதிலே சிவபெருமானுடைய பெருமை, சிவத்தை பற்றி கூறுகின்ற நூல். அப்போ சைவ ஆகமங்களினுடைய பிழிவு, 28 ஆகமங்களினுடைய பிழிவு, அந்த 28 ஆகமங்களையும் 9 தந்திரங்களில் வைத்து அதை 9 ஆகமங்களுடைய பிழிவாக இதில் கொடுக்கப்பட்டுள்ளன. இது சைவ நூல் என்பதனால் இது சிவபெருமானுடைய பெருமையை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் எங்கு யாவரும் இல்லை. இப்ப சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, இது திருமந்திரத்திலே திருமூலர் கண்ட அனுபவம். ஒவ்வொரு அருளாளர்களும் தான் அடைந்த அந்த அனுபவங்களைத்தான் பாடல்களாக பதிவு செய்வார்கள். மாணிக்க வாசகருடைய அனுபவம் திருவாசகத்தில் இருக்கும். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அனுபவம் சுந்தரர் தேவாரத்தில் இருக்கும். அதே போல் அப்பர் பெருமானுடைய அவருடைய அருள் அனுபவம் அவருடைய நான்கு ஐந்து ஆறு திருமுறைகளிலே இருக்கும். திருஞான சம்பந்தருடைய அருள் அனுபவம் அவர் அருளிய ஒன்று ரெண்டு மூன்று திருமுறைகளிலே இருக்கும். அதே போன்று ஒவ்வொரு அருளாளர்களும் தான் அடைந்த அனுபவங்களை அந்த தன் இறைவன் உணர்த்திய வண்ணம் பாடல்களாக, அதாவது பணுவல்களாக, அதை ஆங்கிலத்தில் ஹைம்னு சொல்லுவாங்க, அந்த பாடல்களாக அவர்கள் பதிவு செய்வார். அப்படி திருமூலருடைய அனுபவம் திருமந்திரமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. அப்போ சிவனோடு ஒக்கும் தெய்வம், சிவம் என்றால் மங்களம் என்று ஒரு பொருள். தான் மங்களமாக இருந்து கொண்டு தன்னை அடைந்தவர்களுக்கும் இன்பத்தை தருபவன், அதான் சிவன் பேர். தன்னடைந்தாருக்கு இன்பங்கள் தருவானை, இது திருஞான சம்பந்தருடைய வாக்கு. அப்ப தானும் மங்களமாக இருப்பவன் சிவன். அந்த சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. அப்ப தேடினும் இல்லை அப்படின்னா அவர் அடைந்த அனுபவம். There is no God like Shiva அப்படின்னு சொல்லலாம். திருமூலருடைய அனுபவம், சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. ஒப்புதல் அப்படின்னு சொல்றோம். தனக்கு ஓமை இல்லாதான் தால் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது. இது வள்ளுவம் பேசுகிறது, குறள் பேசுகிறது. அது தனக்கு ஓமை இல்லாதான், இன்கம்பேரபிள், இன்கம்பேரபிள் அப்படின்னா அந்த 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 இறைவனுக்கு நிகராக ஒரு பொருள் வேறு ஒன்று இருக்கக்கூடாது, அதுதான் சிவம்னு பேர். அவனோடு ஒப்பார், அப்ப உலகத்தில் உள்ள பொருள்கள், உலகத்தில் உள்ள ஆன்மாக்கள், யாருமே தேவராக இருந்தாலும் சரி மக்களாக இருந்தாலும் சரி யாருமே அவருக்கு நிகரில்லை. அப்ப அப்ப இறைவன் ஒருவன், அந்த ஒரே கடவுள் தான் உலகெங்கும் பரவி இருக்கிறான், உலகெங்கும் நிறைந்திருக்கிறான், உலகெங்கும் கலந்திருக்கிறான், உலகெங்கும் கலந்து இருக்கக்கூடிய நிலையில்தான் அவன் இறைவன். எல்லாம் தெரிந்தவன், எப்பொழுதும் எக்காலத்தும் எப்பொழுதும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பரம்பொருள். அதுதான் நம்ம சச்சிதானந்தம் சொல்றது. அது சச்சிதானந்தமாக இருப்பவன், இது சொரூப இலக்கணம்னு பேர். சொரூப இலக்கணம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாது. தடத்த இலக்கணம் அப்படின்னு சொன்னா அந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய நிலை, பொதுநிலை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உருவம் தாங்கி வருதல், அப்போ உருவம் ஒரு தடுத்த நிலையில் வந்துடும். ஸ்வரூபம்ங்கிறது வந்து சச்சிதானந்த நிலை. அந்த சச்சிதானந்தக்கு பேர் தான் அந்த சிவம் அப்படின்னு சொல்றது. அப்போ சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. இப்போ உலகத்தில் இறைவனுக்கு நிகரான மக்களோ மானிடரோ தேவரோ உலகத்தில் யாரும் இல்லை. அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. அப்படிப்பட்ட இறைவன் அவன் இங்கே இருக்கிறான். அடைமொழி இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு, புவனம் கடந்து அன்று, புவனம் கடந்து. அப்ப அதாவது உலகம், புவனம், அண்டம், பேரண்டம், இப்படி நம்ம போயிட்டே போனோம். இது புவனம் கடந்துன்னா எத்தனையோ புவனங்கள், புவனம் கடந்து எல்லா உலகங்களையும் கடந்திருக்கின்றான். புவனம் கடந்து அன்று பொன்னொளி மின்னும். அப்போ அந்த புவனம் கடந்து இருக்கக்கூடிய உலகளாமுணர்ந்து ஓதற்கறியவன் பெரிய புராணம், உலகளாமுணர்ந்து ஓதற்கு அறியவன் அப்படிங்கிறார். உலகளாம்ங்கிறார். அப்ப எத்தனையோ உலகங்கள். இப்ப நமக்கு தெரிஞ்சது இந்த சோலார் சிஸ்டம் ஒண்ணுதான், ஆனா இது உலகங்கள் நிறைய இருக்கு. அப்பர் பெருமானே எல்லா உலகமும் ஆனாய் நீயம்பார். அப்போ அந்த அந்த நிலையில பார்க்கும்பொழுது அவர் வந்து சொரூப இலக்கணம், அந்த இறைவன் உருவம் தாங்கி வருகிறான். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி, இப்ப உருவம் தாங்கி வருகிறான். இப்ப உருவம் தாங்கி வருகின்ற பொழுது அது பொது இலக்கணமாகிதான். அந்த பொது இலக்கணம் வருகின்ற பொழுதுதான் அந்த அருவம், அரு உருவம், உருவம் என்ற மூன்று நிலைகள் வரும். பொன்னொளி மின்னும். அப்படியே அந்த உடம்ப பார்த்தீங்கன்னா தக தக தகன்னு மின்னும். சிவபெருமானுடைய மேனி அது பார்த்தீங்கன்னா அந்த அதாவது வந்து அந்த பிழம்பு நெருப்பு பிழம்புன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த தீவண்ணத்தன் அப்படிம்பாங்க, அந்தி வண்ணத்தன் அப்படிம்பாங்க, பொன்னாரி மேனியனையாம்பாங்க. அதாவது இந்த அந்த உடம்பு பார்த்தீங்கன்னா தக 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 தகன்னு இருக்கும். 1000 கோடி சூரிய பிரகாசமும்பாங்க. அதுதான் நம்மளுடைய பொன்னொளி மின்னும். அப்ப அந்த அந்த உடம்பு பார்த்தீங்கன்னா அது நம்ம சுந்தரமூர்த்தி நாயனனுடைய தேவாரத்தில் சொல்லுவார், பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. இது சுந்தரருடைய பாடல், பொன்னாரி மேனியனேங்கிற சுந்தரமூர்த்தி நாயனார். அப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் பொன்னாரி மேனியனே என்று எடுக்கக்கூடிய அந்த பாடலுக்கு, அந்த தமிழ் வரிகளுக்கு அடித்தளமிட்டவர் நம்முடைய திருமூலர். பொன்மொழி மின்னும் அந்த உடம்பு பார்த்தீங்கன்னா தக தகத்தகன்றது. அவருடைய உடம்பு பொன்மொழியா, இவர் இவருடைய தான் ஒளியை வந்து சூரியனை கொடுத்தாராம். சூரியனுக்கு ஒளி எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்க்கணும். சூரியனுக்கு ஒளி எப்படி கிடைக்கும் அப்படின்னா, சூரியனுக்கு ஒளியை கொடுத்தே சிவபெருமான் தான். ஏன்னா அருக்கனில் சோதி அமைத்தோல் காண்க, அருக்கன சூரியன். அப்ப அருக்கன் என்ற சூரியனுக்கு ஒளியை கொடுத்தவன் இறைவன். நமக்கு சூரிய கொடியே தெரியும், சூரியனுடைய பிரகாசம் எப்படி இருக்கு நமக்கு தெரியும். அப்ப சூரியனுக்கு வந்து ஒளி கொடுக்கணும்னா, இப்ப சிவபெருமானுடைய ஒளி எவ்வளவு பெரிய ஒளி, 1 லட்சம் ரூபா ஒருத்தர் கடன் கொடுக்கணும்னா பல கோடி வச்சிருக்கணும். கோடீஸ்வரன் தான் லட்சம் கடன் கொடுக்க முடியும். அப்போ அவ்வளவு பிரகாசமான ஜோதி, அதனாலதான் அருட்பெரும் ஜோதினார் திருவம்பாவையில. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதினர் மாணிக்க வாசகர். அப்ப அந்த ஜோதிமயமான இறைவன், அந்த இறைவன் பொன்னொளி மின்னும் தவண சடைமுடி. இந்த தவணம் அப்படின்னு சொன்னா அந்த நெருப்பு கலர், அந்த முடி பார்த்தா செஞ்சடைன்பாங்க, சிவப்பா இருக்கும். ரெண்டாவது தவண சடைங்கிறதுக்கு இந்த சடைய பார்த்தீங்கன்னா ஞானத்தினுடைய அடையாளம். சிவபெருமானுக்கு சடை போட்டிருப்பார், அப்படி சடையெல்லாம் அப்படி போட்டிருக்கு. பிங்ககன்னு பேர் சிவபெருமானுக்கு, ஒரு பேர் பிங்ககன்னு சொல்லுவாங்க. அந்த பிங்ககன் அப்படின்னு சொன்னா இந்த தலைக்கோளம் உள்ளவன், அதை பின்னி போட்டிருக்கும். அது யாருக்குன்னா சடைதான் ஞானத்தின் அடையாளம். அப்போ அந்த தவக்கோளம் உடையவன், தவத்தினுடைய பயனாய் உள்ளவன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப தவண சடைமுடி, அந்த தலைமுடியை தாங்கிக் கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட இறைவன் எங்கே உரைகின்றான்? The God resides in everybody's heart. எங்கே உரைகிறான்? ஒவ்வொருவருடைய ஆன்மாவில் உரைகிறான். நெஞ்ச தாமரைங்கிறாங்க. இந்த தாமரைங்கிறது இந்த அநாகத சக்கரம் சொல்றது. அநாகத சக்கரம் சொன்னா அந்த நெஞ்சுக்குழி, அதுதான் நமக்கு. அதாவது நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தாய், நெஞ்சத்துல இடமா வைக்கணும். ஞானியர்கள் வந்து இறைவனை வழிபடக்கூடிய இடம் அநாகத சக்கரம், யோகியர்கள் இறைவனை வழிபாடுகின்ற இடம் பூர்வ மத்தி. இது ஞான நூலாக இருப்ப, இப்ப ஞானத்தை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது தாமரை இறை இந்த அடியார்களுடைய உள்ள தாமரையில், மனத்தாமரையில் இறைவன் வீட்டிருக்கிறான். அப்ப எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய இறைவன் அடியார்களுடைய உள்ளத்திலும் இருக்கிறான். உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் அடியவர்களுடைய உள்ளத்தை விட்டு நீங்கவில்லை. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இது மாணிக்க வாசகர். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அப்போ மாணிக்க வாசகருடைய உள்ளத்தை விட்டு இறைவன் நீங்கவில்லைன்னு பொருள். இது ஒரு பாடலை சொல்வார் நம்முடைய திருவாசகத்துல, வெண்பாவில சொல்லுவார். வெண்பாவில இன்பம் பெருக்கி இருளகற்றி எங்கியாண்டும் துன்பம் துறவுறுத்து சோதியாய் அன்பமைத்து சீரான் பெருந்துறையான் என்னுடைய சிந்தையை ஊராக கொண்டான் உவந்து. அப்ப சிவபெருமான் மாணிக்க வாசகருடைய உள்ளத்தில் மகிழ்ந்து அமர்ந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றார். இது மாணிக்க வாசகருடைய அனுபவம். அதே போல திருமூலருடைய அனுபவம் தாமரை யானை. அப்ப திருமூலருடைய உள்ளத்திலும் இறைவன் மகிழ்ந்து இருக்கிறான். இப்ப தாமரை அப்படிங்கறத இன்னொரு வகையாகவும் விளக்கம் கொடுக்கலாம். இந்த மறைனா மான் அர்த்தம். தா மா மறைனா தாவுகின்ற மான். அப்ப இந்த பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய திருக்கரத்துல பாத்தீங்கன்னா மானும் மழுவும் இருக்கும். அப்ப அந்த மான்கிறது தாவுகின்ற மானை இறைவன் தன்னுடைய திருக்கரத்தில் வைத்திருக்கிறான். அது என்னன்னா அது ஒரு சிறப்பு இருக்கு. இந்த மான் வந்து சத்தத்தை யாரும் கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. மான் ரொம்ப சவுண்டு சவுண்டு மானினுடைய அந்த கத்தும் பொழுது ரொம்ப கத்துமா. அப்ப அவ்வளோ பெரிய அந்த சத்தத்தையே அவர் தாங்கிக்கிட்டு கையில் வச்சிருக்கிறார். அதான் தேவாரம் திருவாசகம் இந்த மாதிரி திருமுறைகள் எல்லாம் படிக்கிறவங்க பாடுறவங்க எப்படி வேணாலும் பாடலாம். அந்த பன்முறையோடு பாடினா நல்லது. அதெல்லாம் பண் சுமந்த பாடல். சரி, பண் தெரியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா உள்ள முருகி அவர்கள் பாடினால் இறைவன் கேட்பான். ஏன்னா அவ்வளவு பெரிய சத்தம் போடுகின்ற அந்த மானையே தன்னுடைய கரத்தில் ஏந்தி அதையே கேட்டுக்கொண்டிருக்கின்ற இறைவன் அடியவர்களுடைய அனுபவத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தையை நிச்சயமாக கேட்பான். அதனால யாரு வேண்டுமானாலும் திருமுறைகளை பாடலாம், திருமுறைகளை ஓதலாம். இந்த ஓதுதல் என்பது உள்ளமும் சேர்ந்து பாடணும். இந்த பாடுறதுங்கிறது வந்து வாய் மட்டும் பாடுறது. ஆனா ஓதுதல் என்பது உள்ளமும் சேர்ந்து பாடணும். உள்ளமும் சேர்ந்ததான் இவர் ஓதல்னு பேர். அதான் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். அப்ப திருமுறைகளை ஓதாமல் ஒரு நாளும் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். நிச்சயமாக சிவபெருமான் கேட்டு மகிழ்வார். அதுதான் அந்த அவ்வளவு ரகசியங்களையும் இந்த முதல் பாடலிலே அவரு சிவபெருமானுடைய பெருமைகளை சொல்லுகின்றார். இரண்டாவது பார்த்தீங்கன்னா சிவபெருமானை போற்றி வணங்க வேண்டும். போற்றுதல் அப்படின்னு சொன்னா அவருடைய பெருமையை பேசுதல். போற்றி அந்த இறைவனை வந்து போற்றுதல் அப்படின்னாவே அதுக்கே புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுக்கு நம்ம வந்து அந்த பாடலை எப்படி எடுக்கிற அந்த வரிகளை எப்படி எடுக்க முடியாது. அது நால்வேறு மக்களுடைய தேவார திருவாசகளிலிருந்தே அந்த போற்றி நம்ம எடுத்துக்கலாம். அந்த போற்றி வணங்குதல்ங்கிறது அது ஒரு இறைவனை வணங்க வேண்டிய முறைகள் அது ஒன்று. அப்படி வணங்கினால் சிவபெருமானுடைய அருளை எளிமையாக பெற முடியும். அந்த சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சிவன் பெருமானை வணங்க வேண்டும். வணங்க தலை வைத்துங்கிறார். வணங்க தலை வைத்து அந்த தலை எதுக்கு இருக்குன்னா இறைவனை வணங்குவதற்கு தான் தலை. இறைவனை வணங்குவதலை தலை. எல்லாரும் திருவள்ளுவர் பாடலை சொல்லுவார், கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. தாளை வணங்கா தலை, இறைவனுடைய தாளை வணங்கா தலை. அப்ப இறைவனுடைய இறைவனுடைய திருவடியை வணங்காத தலை அது இருந்தோம் பயனில்லை. அந்த 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 பாடல் ரொம்ப நல்லா உற்று கவனிக்கணும். அந்த கோளில் அப்படிங்கிறது கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். கொள்ளுதல் இல்லாத அந்த கோள் கொள்னா ஏற்றுக்கொள்ளுதல். கொள்ளுதல்ங்கிறது தான் அந்த கோள்னு வந்திருக்காங்க, அது இலக்கணத்தில் வரும். அது அப்ப கோளில் பொறியில் குணம் இலவே. அப்ப கோள்னா கொள்ளுதல் இல்லாத பொறி, கோளில் குணம் இலவே. அப்ப இந்த கண் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த கண் அப்படின்னு சொன்னா பார்க்கணும். அப்ப கொள்ளுதல் என்ற தன்மை உண்டு. அப்ப கொள்ளுதல் என்ற ஒரு தன்மை இல்லாத பொறி கண் இருந்தும் குருடு. இப்ப காது இருக்குன்னு வச்சுப்போமே, இந்த காது வந்து அதை கேட்கணும், கேட்டாதான் அது இவருக்கு செவி. அப்ப அது அந்த 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 கொள்ளுதல் தன்மை இல்லாத பொறி செவிடுன்னு பேர். அப்ப ஒரு பொறின்னு இருந்தா அதுக்கு பயன் இருக்கணும். அப்போ கண் இல்லாதவர்களுக்கு கண் இருந்தும் குருடு, காது இருந்தும் செவிடு, அதே மாதிரி வாய் இருந்தா பேசணும், வாயே வாழ்த்து கண்டாயினர் அப்பர் பெருமான். அப்ப அந்த வாய் இருந்தும் பேச முடியலன்னா அதுக்கு பேரு ஊமை. அப்ப ஒரு ஒரு பொறி இருந்தால் அதனுடைய பலன் இருக்க வேண்டும், அதனுடைய தன்மை இருக்க அங்க இருக்க வேண்டும், அப்பதான் அது முழு பலன். இப்ப தலைன்னு வச்சீங்களேன், இப்ப தலை ஒரு பொறி தானே, மெய் வாய் கண் மூக்கு செவி, அப்ப தலை ஒன்றுங்க. அப்ப தலை அதுக்கு ஒரு பலன். அப்ப இறைவனை வணங்காத தலை, அப்ப தலை இருந்தும் பயனில்லை. இப்ப குருடு செவிடு ஊமை என்பது போல தலை இல்லாதவர்கள் என்ன சொல்லுவாங்க, தலை இல்லாதவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தலையில்லாத முண்டம் சொல்லுவாங்க. அப்ப இறைவனை யார் யார் வணங்கவில்லையோ அவர்களுக்கு தலை இருந்தும் பயனில்லை. எவ்வளவு அதனாலதான் திருக்குறள் நம்ம ஆழ்ந்து படிக்கணும். அப்படிப்பட்ட இறைவன் யாரு பார்க்க, அப்பனை. இறைவன் இறைவனை அப்பனைங்கிறார். இந்த இந்த அப்பன்கிற வார்த்தை திருமந்தத்துல உண்டு, ஆனா அப்பருங்கிற வார்த்தை கிடையாது. திருநாவுக்கரசு பெருமானுக்கு அப்பர் என்று பெயரிட்டவர் திருஞான சம்பந்தர், அப்பரே முதன் முதலாக பெயர் வைத்தது. அப்பன்கிற வார்த்தை உண்டு, ஆனா அப்பர் என்ற வார்த்தை நாவுக்கரசு பெருமானுக்கு திருஞான சம்பந்தர் இட்டு அழைத்த பெயர். இந்த அப்பனை அப்படின்னா இந்த அப்புதல் அப்படின்னு அந்த அப்புதல் சொன்னா அந்த அது வந்து இப்ப இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு செவுர் இருக்கும். அது செவத்துல பாத்தீங்கன்னா அந்த செவத்துக்கு வந்து இந்த சிமெண்ட்டை எடுத்து அப்புவாங்க, அந்த அப்பும் போடுறதுதான் அது ஒட்டும், இல்லைன்னா பேத்துட்டு விழுந்துடும். அப்ப அப்புதல்ங்கிறது என்னன்னா ஒரு நெருக்கமான உறவுன்னு அர்த்தம். கண்ணப்பர் என்ன செஞ்சாருன்னா கண்ணை வந்து அப்பினார், அதான் கண்ணப்பர்னு பேர். அப்ப அப்புதல், அப்ப நெருக்கமான உறவு. அப்ப இறைவன் நமக்கு நெருக்கமான உறவாக இருப்பதனால் அவரை அப்பன் என்று சொன்னார். இப்ப அப்பன் அப்படின்னு சொல்றோம். அப்பன் என்று சொன்னால் இப்ப ரெண்டு அர்த்தம் சொல்லணும். இப்ப இப்ப நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பான்னு சொல்றோம். இது வந்து உடம்புக்கு தந்தை, இந்த உலகியல் ரீதியாக நமக்கு தாய் தந்தை இவங்கெல்லாம் இருக்காங்க. அப்ப இந்த உடம்புக்கு தந்தை, இந்த உலகத்தில் நாம் பெயரிட்டு அழைக்கக்கூடிய பேரண்ட்ஸ் அப்படி சொல்றோம், ஃபாதர் அப்படிங்கிறோம், அப்பாங்கிறோம். ஆனா உயிருக்கு தந்தை இறைவன், எல்லா உயிர்களுக்கும் இறைவனே தந்தையாக இருக்கிறான், அதனாலதான் அப்பனை அப்படிங்கிறார். அப்பனை நந்திங்கிறார், இறைவனுக்கு ஒரு பெயர் நந்தி. நந்தி நாமம் நமச்சிவாயங்கிறார் திருஞான சம்பந்தர். அந்த நந்தி நாமம் நமச்சிவாயா அப்படின்னா சிவபெருமானுக்கு உள்ள ஒரு பெயர் நந்தின்னு பேர். அப்பனை நந்தியை அகலார சிவபெருமான எப்படியெல்லாம் வந்து நம்முடைய திருமூலர் எப்படியெல்லாம் அழைக்கிறார் பாருங்க. அப்பனை நந்தியை ஆறா அமுதினை. இப்ப ஆறா அமுதுங்கிறோம். ஆறா அமுது அப்படின்னா இப்ப பெரும்பாலும் ஆறா அமுதுங்கிறது வைணவ பெயர் மாதிரி வரும், ஆனா சைவ பெயர். ஆறாமுது அப்படின்னா இறைவனை அனுபவிக்கின்ற பொழுது, அந்த பேரின்பத்தை நுகருகின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் மாறுபட்டு கொண்டே இருக்கும், ஒரே மாதிரி அனுபவிக்க முடியாது. ஆறாமுது, திகிட்டாத அமுது, தெல்லமுது அப்படிங்கிறோம். அப்ப இறைவனை மாந்தி 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 அனுபவிக்கின்ற பொழுது அடியவர்களுடைய உள்ளமானது பேரானந்தத்தில் திளைப்பதனால் இறைவனுக்கு பெயர் ஆறாமுதுன்னு பேர். அப்பனை நந்தியை ஆறா அமுதினை அப்ப ஒப்பிலி. இந்த ஒப்பிலிங்கிற வார்த்தை அதாவது திருமந்தத்துல ஒரு ஒரு சொல் அவை பிராட்டி சொல்லுகின்ற போது 3000 பாடல்களை தாங்கிய திருமந்திரத்தை திருமூலர் சொல் அப்படின்னு.
அப்ப அதை சொல்லினுடைய ஆழம் எவ்வளவுன்னு பார்க்கணும் நம்ம. ஒப்பிலிங்கிறாரு, அன்இக்வல்டு, அது அவருக்கு ஈக்குவலா யாருமே கிடையாது. ரெண்டாவது இன்கம்பேரபிள், எல்லாம் தெரிந்தவர் உலகத்தில் யார் என்று சொன்னால் இறைவன் ஒருவனே, இறைவனோட கம்பேர் பண்ண முடியாது, யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது. இப்போ ஒரு பொருளை எடுத்தோம்னா இந்த ஒரு பொருள் மாதிரி ஒரு பொருள் இருக்குங்கிறோம், அதே மாதிரி ஒருத்தரை பார்த்தோம்னா அவரை போலயே நடக்கிறாருங்கிறோம், இல்லை அவரை போலயே குணத்தில் இருக்கிறாருங்கிறோம், இல்லை அவரை போலயே நல்லவருங்கிறோம். இப்ப மனிதர்களை ஒப்பிடலாம், ஆனா இறைவனை ஒப்பிடுகின்ற பொழுது யாரோட ஒப்பிட முடியும்? அப்ப ஒப்பிலி, இறைவனை யாராலும் ஒப்பிட முடியாது. ஏன்னா எல்லாம் தெரிந்தவர் எக்காலத்தும் எப்பொழுதும் இருக்கக்கூடிய பரம்பொருள். அப்படிப்பட்ட இறைவன் யார் அப்படின்னா அவன் ஒரு வள்ளல். எல்லா ஒரு ஒவ்வொரு சொல்லும் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆழம் பாருங்க. வள்ளல்னா மறைக்காம கொடுக்கணும், தனக்கு வச்சுக்கிட்டு கொடுக்க கூடாது. அதாவது அதாவது என்னன்னா கேட்கும் போதெல்லாம் கொடுக்கட்டே கொடுக்கணும், கேட்காமலும் கொடுக்கணும். இப்ப மழை பாத்தீங்கன்னா நம்ம கேட்டு கொடுக்கல, கேட்காமலே கொடுக்குது. திருவாசல் சொல்வாரு, முன் சுரக்கும் இன்னொருளேம்பர் மாணிக்க வாசல், முன் சுரக்கும் இன்னொருளே, நம்ம கேட்காமலே கொடுப்பாரோ, நமக்கு தேவையை அறிந்து கொடுப்பாரோ, நமக்கு என்ன தேவையோ அதை அறிந்து அதை முன்கூட்டே கொடுத்துருவார். அதுதான் வள்ளல். வள்ளல் அப்படின்னா தன்னை போற்றுவ, நம்முடைய அவரை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ போற்றுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அருளக்கூடிய மிகப்பெரிய ஒரு தயை உள்ளவர், தயாநிதினு சொல்றோம் இல்லைங்களா, அவர் தான் வள்ளல். பார்த்தீங்கன்னா அந்த அந்த வள்ளலுக்கு அப்புறம் வார்த்தை போறார் பாருங்க, ஊழி முதல்வன். அது என்ன ஊழி முதல்வன்? ஊழி முதல்வன், முதல்வன் என்று சொன்னாலே இறைவனை குறிக்கும். இப்ப ஊழி முதல்வன் அப்படின்னா ஊழி காலம்னு உண்டு. இப்ப சீர்காழிக்கு 12 பேர் உண்டு, சீர்காழிங்கிறதான் 12வது பெயர். இப்ப 12 ஊழி இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது 12வது ஊழிக்காலம் சொல்றது. அதனால 12 பேர்ல 12வது பேர் சீர்காழிக்கு உண்டு. இப்ப ஊழிக்காலம்னா என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் இந்த உலகமானது, அதாவது உலகம் அப்படியே கம்ப்ளீட்டா அப்படியே ஒன்றோடு ஒன்று, உன் பிரளயம்னு சொல்லலாம், பிரளயம்னு சொன்னாலும் கூட வெள்ளத்தால், வெள்ளத்தால் அப்படியே முழுகும், இல்ல ஏதோ ஒரு இயற்கை பேரிடர், ஏதோ ஒன்று காரணத்தினால் உலகமானது ஒடுக்கப்படும். உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் ஒடுங்குகின்ற பொழுது அவை மாயையில் ஒடுங்கும். இப்ப மாயைங்கிறது உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கக்கூடிய ஜடம், கண்ணுக்கு தெரியாது அறிவம், ஆனா இறைவன் கண்ட்ரோல தான் இருக்கும், அதுதான் மாயை. இப்ப இந்த கூடாரம் போட்டிருப்பாங்க, சர்க்கஸ் கூடாரம். அந்த சர்க்கஸ் கூடாரம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து விரிச்சு விட்டுருவாங்க, திரும்ப இன்னொரு இடத்துல போட்டுருவாங்க, ஒரு இடத்துல ஒடுக்குவாங்க, இன்னொரு இடத்துல விரிச்சு விடுவாங்க. அதே போல இறைவன் என்ன செய்வார்னா, இந்த உலக மாயால் மாயால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தை ஒரு கால எல்லையில் ஒடுக்குவார். ஒடுக்குகின்ற பொழுதுதான் அந்த இறைவனுக்கு, சிவபெருமானுக்கு பெயர் ருத்ரன்னு பேரு. அந்த அந்த மாயையில ஒடுங்கும் பொழுது அந்த மாயையெல்லாம் சக்திகள் ஒடுங்கும், அந்த சக்திகள் ஒடுங்கும் பொழுது அந்த சக்தி வந்து சிவத்தில் ஒடுங்கும். அப்ப சிவன் ஒடுங்காது, ஏன்னா சிவன் பறந்திருக்காரு, எல்லா இடத்துல இருக்கிறாரு அவரு. அப்ப ஒடுங்கி, சிவபெருமானுக்கே ஒடுங்கி கடவுள்னு பேரு. அது சிவஞானம் போதுல முதல் நூற்பாலே வரும். அப்ப முள் வாங்கிங்கிறோம், இப்ப முள் வாங்கி அப்படின்னு சொன்னா அது ஒரு நவுன், வாங்கி அது ஒரு நவுன் தான், முள் வாங்கி, முல்லை வாங்குகின்ற ஒரு கருவி, முள் வாங்கி, வாங்கி என்பது நவுன். அதே போல இறைவனுக்கு ஒடுங்கி கடவுள், இப்ப ஒடுங்கினாவே இறைவனுக்கு சிவபெருமான் தான் குறிக்கும். அப்ப அந்த ஊழி முதல்வன் என்று சொன்னால், ஊழி காலத்தில் எல்லாவற்றையும் தன்னிடத்தில் அடக்கி கொண்டு ஒடுக்கி கொண்டு மீண்டும் அது படைக்கப்படும். அது சிவபெருமான் ஒருவரால் தான் முடியும். அந்த சிவபெருமான் வந்து 5 தொழிலை செய்கிறான், ஒருவரே ஐவராக இருந்து செய்கிறான். அதான் படைக்கும் போது பிரம்மாவாகவும், காக்கும் பொழுது விஷ்ணுவாகவும், ஒடுக்குகின்ற பொழுது ருத்திரனாகவும், உயிர்களுக்கு மறைப்பு சக்தி, அதாவது பக்குவப்படுத்துவதற்காக மறைப்பு சக்தியை கொடுக்கின்ற பொழுது மகேஸ்வரனாகவும், அருளுகின்ற பொழுது சதாசிவனாகவும் இருந்து ஐந்து விளை செய்கிறான் அப்படின்னு சொன்னான். அப்ப ஊழி முதல்வன் யார்? சிவபெருமான். இல்லையே, சிவப்பிரகாசம் என்ற ஒரு நூல் இருக்கிறது. இந்த 14 சாத்திரங்களிலே சிவப்பிரகாசம் என்ற ஒரு நூல், அந்த நூலை சைவர்கள் கட்டாயம் படிக்கணும். அதில்தான் ரொம்ப ஆழமான செய்திகள் எளிமையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ஊழி முதல்வனை என்ன செய்யலாம்? இறைவனை எப்பரிசாயினும் ஏத்துமின். எப்பரிசாயினும் ஏத்துமின்கள் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய ஆளுடைய அரசு ஒரு நுட்பம் சொல்றார், ஒரு அஞ்சி ஆகினும், பயந்தாலும் சாமி கும்பிடு, பயபக்தின்னு சொல்றோம், அஞ்சி ஆகினும். இப்ப இறை வழிபாடு முதல்ல பயத்துல தான் ஆரம்பிக்கும், அப்புறம் தான் பக்தி, அதான் பயபக்தின்னு சொல்றோம். அஞ்சி ஆகினும் அப்படின்னா அன்புபட்டாகினும், நெஞ்சம் வாழ்வி, நெஞ்சம் வாழி, நினை நின்றி யூரை நீ, திருநின்ற ஊர், நின்றி யூரை நீ, நினை. அப்ப அஞ்சுபட்டாயினும் அன்புபட்டாயினும் எப்படியாவது நினைச்சா சரி, இறைவனை எப்படியும் வழிபடலாம், எங்கேயும் வழிபடலாம்